بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உபதேசத்தை கேட்டு பயன்பெறக்கூடிய சகோதரர்கள் முன்னால் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் அனைவரும் நம்பியிருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த மார்க்கம்தான் அடிப்படை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உலகத்தில் வாழ்வானேயானால் இந்த உலகத்திலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு, மறுமையிலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஒமன் அமின சாலிஹன் மின் ஜகரின் அவ் உன்சா வஹுவ மூமின். அல்லாவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பல நொஹி என்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை வழங்குவான். இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது என்ன? அமைதி, சந்தோஷம், நிம்மதி, குழப்பமில்லாத வாழ்வு, இதைத்தானே நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நல்ல வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவான். நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹை நம்ப வேண்டும். வா அமில சாலிஹா, நல்லறங்களை செய்ய வேண்டும். இந்த இரண்டு விஷயமும் நம்மிடத்திலே வந்து விட்டால் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிகப்பெரிய சக்தி உள்ளது, மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது, மனிதனை சீர்படுத்தக்கூடியது. இந்த மார்க்கத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்றான் திருமறை குர்ஆனில். அலம் தர கைஃப தரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தொய்யிபத்தன், சரியான கொள்கைக்கு அல்லாஹ் என்ன உதாரணம் கூறுகிறான் என்று நபியே நீர் பார்க்கவில்லையா? க ஷஜரத்தின் தொய்யிபா, சரியான மார்க்கத்துக்கு உதாரணம் நல்ல மரத்தை போல. நல்ல மரம், அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு காட்டக்கூடிய உதாரணம் நல்ல மரம். அஸ்லுஹா சாபிதும் வ ஃபரஹுஹா ஃபிஸ்ஸமா, அந்த மரத்தின் ஆணிவேர் பூமியில் ஆழ பிடித்திருக்கிறது. அந்த மரத்துடைய கிளைகள் வானத்தில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது. இந்த மரம் எப்படி இருக்கும்? பூமியில் வேர் ஆழ பிடித்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானத்தில் ஓங்கி வளர்ந்து நிற்கிறது. இந்த மரம் பார்ப்பதற்கே பசுமையாக இருக்கும். தூதி உக்லஹா குல்லஹைனின் பிஇஸ்னி ரப்பிஹா, தன் இறைவனின் அனுமதியுடன் எல்லா காலத்திலும் அந்த மரம் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது, கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுதான் நல்ல கொள்கைக்கு உதாரணம். மரம்தான் மனிதனை வாழ வைக்கிறது இல்லையா? மனிதனை வாழ வைக்கக்கூடியது மரம். நமக்கு தேவையான காற்று, நமக்கு தேவையான உணவு, ஆக்சிஜன், எல்லாவற்றையும் மரங்கள் தருகிறது. அந்த மரத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஈமானுக்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு மரம் எப்படி பலன்களை, பிரயோஜனங்களை, நன்மைகளை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல அவன் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், உபதேசம் எப்படிப்பட்டது, அதை நபி அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மசலுமா பாசனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம், அல்லாஹ் எனக்கு நேர்வழியையும் கல்வி ஞானத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதற்கு உதாரணம் கமசலில் கைசில் கசீர், பெரிய ஒரு மலையை போல அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன, பெரும் மலையை போல, அதுதான் உதாரணம். மலை பொழிகிறது, அந்த மழை நீரை பல்வேறு வகையான நிலங்கள் உள்வாங்குகிறது. சில நிலங்கள் அந்த மழை நீரை உள்வாங்கிக் கொண்டு செடிகளை வெளிப்படுத்துகிறது, புற்பூண்டுகளை வெளிப்படுத்துகிறது, காய்களை காய்க்கிறது. இது ஒரு வகையான நிலம். இது நல்ல நிலமா கெட்ட நிலமா? இந்த மாதிரியான நிலம் நல்ல நிலம் நம்ம சொல்லுவோம். இது போட்டாலும் விளையுது, காய்கறிகளை எப்படி தருகிறது, இது நல்ல நிலம். இன்னொரு நிலம் இருக்கிறது, அது செடி கொடிகளை வெளிப்பிக்காது, வெளியே கொண்டு வராது, ஆனால் அந்த நிலம் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். கோடை காலங்களில் மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படக்கூடிய சமயத்தில் அந்த நிலங்களிலிருந்து மக்கள் தண்ணீரை எடுத்துக் கொள்வார்கள். இது ஒரு வகையான நிலம், இதுவும் மக்களுக்கு பயனான நல்ல நிலம். மக்கள் பிரயோஜனப்படுவார்களா இல்லையா? பிரயோஜனப்படுவார்கள். இன்னொரு நிலம் இருக்கிறது, அது கட்டாந்தரை, தண்ணீரை தேக்கியும் வைக்காது, தண்ணீரை தேக்கியும் வைக்காது, செடி கொடிகளை அது வெளிப்படுத்தவும் செய்யாது. இந்த நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமா சொல்லுங்க? நல்ல நிலமா கெட்ட நிலமா? கெட்ட நிலம். இந்த உதாரணம் தான் என்னுடைய மார்க்கத்தை ஏற்றவருக்கும் ஏற்காதவருக்கும் உள்ள உதாரணம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதன்படி வாழக்கூடியவர்கள், அதன்படி நல்ல மாற்றத்தை அடைந்தவர்கள், மழை நீரை உள்வாங்கிக் கொண்டு செடிகளை, கனிகளை, காய்கறிகளை, பசுமையான பயிர்களை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நிலங்களை போன்றவர்கள். இந்த மார்க்கத்தை காதில் வாங்காமல், அதன்படி செயல்படாமல் இருக்கக்கூடியவர்கள் கட்டாந்தரையை போன்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம்தான் நம்மிடத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மிடத்துல மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளிடத்துல, நம்முடைய மனைவியிடத்துல, நம்முடைய பெற்றோர்களிடத்துல, நம்முடைய நண்பர்களிடத்துல, உலகத்தில் உள்ள எல்லாரிடத்திலையும் இந்த மார்க்கம்தான் நல்ல மாற்றத்தை விதைக்கக்கூடியது. இந்த மார்க்க அறிவை வளர்த்து கொண்டால் அதற்கு தகுந்தாற்போல் நம்மிடத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாற்றத்திலே ஒரு வளர்ச்சி தெரியும், மாற்றத்திலே ஒரு முன்னேற்றம் தெரியும். மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அழைப்பு விடுகிறான். فَلَوْلَا نَفَرَ مِنْ كُلِّ فِرْقَةٍ مِنْهُمْ طَائِفَةٌ لِيَتَفَقَّهُوا فِي الدِّينِ. ஒவ்வொரு கூட்டத்திலும் சிலர் புறப்பட்டு வர வேண்டாமா? அல்லாஹ் கூப்பிடுகிறான். ஒவ்வொரு கூட்டத்தாலும் சில பேர் புறப்பட்டு வாருங்கள். وَيُنْذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ. தங்களுடைய சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் படித்துவிட்டு பின்வரக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இது திருமறை குர்ஆனுடைய வசனம். இது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. மார்க்கத்தை படிப்பதற்காக வாருங்கள், புறப்பட்டு வாருங்கள், படித்துவிட்டு உங்களுடைய சமூக மக்களுக்கு, உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகிறார். மார்க்கத்தை படிப்பது ஆர்வம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மையை வச்சிருக்கிறான். இப்ப உதாரணமா இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய நேரத்தை ஒதுக்கித்தான் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், உண்மையா இல்லையா? இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சபையில் உட்காரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? சாதாரண சிறப்பு அல்ல. என்ன சிறப்பு? சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மஜ்தமா கவுமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லா, ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து, எத்துலூன கிதாப் அல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்கள், தங்களுக்கிடையே குரானை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வார்களேயானால், பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை கருத்து பரிமாற்றம் சொல்லி செய்து கொண்டால், இல்லா நசலத் அலைஹிம் சகீனத்து, அல்லாஹ்வின் அருள் அந்த மக்கள் மீது கண்டிப்பாக இறங்குகிறது. இது யாருடைய சொல்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல். அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, வஹஷியத்துஹுமுர் ரஹ்மத்து, கருணை அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது, வதக்கரஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் அந்தஹு, தன்னிடம் உள்ள வானவர்களிடம் இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான், இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை? அமைதி, நிம்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம், இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த சபையில் நாம் அமர்ந்தால் போதும். அப்ப இதுவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு இபாதத். அதனாலதான் கல்வியை நம்ம தேடி போகணும். மார்க்க கல்வியை கற்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. இந்த இடத்துல நம்ம கலந்து கொள்ள வேண்டும், இந்த நன்மையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி நம்முடைய நேரத்தை அவன் விரும்புகின்ற வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறானே, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இது ஒரு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. யாருக்கு அல்லாஹ் இந்த எண்ணத்தை தருவான்? மிகப்பெரிய பாக்கியத்துக்குரியவர்களுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட எண்ணத்தை தருவான். அல்லாஹ் நம்மை எப்படி ஆக்கியிருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியில தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உயர்வை வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு உயர்வு மார்க்க கல்வியில இருக்கு. பிறப்பை வைத்து இஸ்லாத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது. இது எந்த குலத்துல பிறந்தான், எந்த சாதியில் பிறந்தான், இவனுடைய இனம் என்ன, பணத்தை வச்சு உயர்வு தாழ்வு கிடையாது. பணக்காரனா மதிப்பு, பணம் இல்லாட்டா மதிப்பு இல்ல. அழகை வைத்தும் இஸ்லாத்திலே உயர்வு தாழ்வு கிடையாது. அழகா இருந்தா ஒரு மதிப்பு, அழகா இல்லாட்டா அவன் கீழே உள்ளவன் என்ற நிலை இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல எல்லாம் சமத்துவத்தை சொன்ன இறைவன் கல்வி என்று வரும்போது அங்கே அவன் வேறுபாட்டை காட்டுகிறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ்வே கேட்கிறான். ரெண்டு பேரும் சமமாவாங்களா, அறிந்தவர்களும் அறியாதவர்களும்? ஏன் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான்? இருவரும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து வேற, மக்களிடத்திலையும் அந்தஸ்து வேற, அறியாதவர்களிடத்தில் அவர்களுக்குரிய அந்தஸ்து வேற. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வே உயர்த்துவான். கல்வி சொல்லப்படுகின்ற, மார்க்க கல்வி சொல்லப்படுகின்ற சபைகளில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொண்டால் நம்முடைய நிலையை அல்லாஹ் உயர்த்துவான். உங்களில் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான், அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. மார்க்க கல்வியில் ஆர்வம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்காங்க? அல்ஹம்துலில்லா, நீங்க ஒதுக்கி இங்க வந்திருக்கிறீங்களே, அல்லாஹை தவிர வேறு யாரும் உங்களுடைய ஆர்வத்துக்கு கூலி தர இயலாது. அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். ஆனா சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தின் அருமை பெருமைகளை புரிந்தவர்கள், இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்து சஹாபாக்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்கள்ல முதல் நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு ஹதீஸ்களை எப்படி அவங்க அறிவிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடய இருப்பாங்க, பசி ஏற்படும், பட்டினி ஏற்படும், அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், நபி அவர்களோட இருப்பார்கள். இவங்க நினைச்சிருந்தா போய் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், ஆனா அதை அவங்க விரும்பல. எனக்கு மார்க்க கல்வி வேணும், மார்க்கத்தை நான் கற்கணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பசியில சுருண்டு கீழே படுத்து கிடப்பாங்க, போற வருகின்ற மக்கள் எல்லாம் அவரை பைத்தியம் என்று நினைத்து காலால் மிதிப்பார்கள். இதெல்லாம் எதற்காக? மார்க்கத்தை கற்க வேண்டும், பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி, ஆர்வம். இது சஹாபாக்களுடைய நிலைமை. நம்முடைய வாழ்நாள்ல ஒரு சிறிய பகுதியை நேரத்தை செலவிடுறது இம்மையிலே நமக்கு நன்மை, மறுமையிலே நன்மை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சஹாபாக்களை பாருங்கள், இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக எப்படி நேரத்தை செலவழித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நண்பரோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? ஒரு நாள் நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு நான் போகிறேன், நீங்க வேலைக்கு போங்க, நான் ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட படித்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், மறுநாள் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட இருங்க, நான் வேலைக்கு போறேன். இப்படி ஒரு நாள் வேலைக்கு, ஒரு நாள் மார்க்கத்துக்கு, ஒரு நாள் துன்யாவுக்கு, ஒரு நாள் தீனுக்கு, இப்படி சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தின் மீது ஆர்வம் உண்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஆர்வத்தோடு அவர்கள் செஞ்ச தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய முயற்சி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு முயற்சி தான், சின்ன முயற்சி தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்குவான், சிறப்பை வழங்குவான். கல்வியை வச்சுதான் ஒரு உயர்வு, கல்வி ஞானத்தை வச்சுதான் உயர்வு இருக்கிறது. இமாமத்தை யார் செய்வா சொல்லுங்க பாப்போம், இமாமத்தை யார் பண்ணுவா? இமாம செய்வதற்கு தகுதி என்ன? வயசா, பணமா, அழகா, அந்தஸ்தா, எதுவும் கிடையாது. மார்க்க கல்வி தான் தகுதி. யஉம்முல் கௌம அக்ரஹும் லிகிதாபில்லாஹ். ஒரு கூட்டத்தாருக்கு அந்த கூட்டத்தாரில் யார் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவரோ அவர் இமாமத் செய்யட்டும். சும்மா அலமுஹும் பிஸ்ஸுன்னா, பிறகு நபிவழியை பற்றி நன்கறிந்தவர் இமாமத் செய்யட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெரிந்தவர்கள் இமாமத்துக்கு தகுதியானவர்கள். வயசு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப மார்க்கம் மக்களுக்கு முன்னால் நின்று தொலை வைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்த பொறுப்பை யாரிடத்துல ஒப்படைக்கிறது? இந்த மார்க்க கல்வி இருந்தால் அல்லாவிடத்தில் அவர்கள் தான் நெருக்கமானவர்கள். சஹாபாக்களுக்கு, பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு யார் இமாமத் பண்ணியிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி சின்ன பையன். உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை வயசு? பத்து, பத்து வயசு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இமாமத் செஞ்சாரே, அவருக்கு பத்து வயசு கூட கிடையாது, ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும். ஏழு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் அவ்வளவு. ஆறு ஏழு வயசு, ஆறு ஏழு வயசு பச்சை பாலகன் பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு எல்லாம் இமாமத்து பண்ணார். அவர் சஜிதாக்கு போனா டவுசர் கிழிஞ்சிருக்கும், பின்னாடி உள்ளவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இமாமுக்கு ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்கும் சொல்லி இதை பார்த்து பின்னாடி உள்ளவர்கள் டிரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல உள்ள ஒரு சிறுவனை இமாமத் என்ற ஒரு உயர்வான ஒரு பொறுப்புக்கு சஹாபாக்கள் நியமிச்சாங்க? அவரிடம்தான் குர்ஆன் நிறைய இருந்தது. என்ன காரணம்? அவரிடம்தான் குர்ஆன் நிறைய இருந்தது. இந்த சஹாபி இந்த ஆறு வயசு சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்வார் தெரியுமா? மதீனாவுக்கு சஹாபாக்கள் பயணம் பண்ணிட்டு வருவாங்கல்ல, வரக்கூடிய பயணிகளை இடையில சந்திச்சு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்னென்னலாம் படித்தார்கள் என்பதை அப்படியே கேட்டு இவர் மனப்பாடம் செய்து கொள்வார். இவருக்கு ஆர்வம், மற்ற சஹாபாக்களை விட அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, வேலை வெட்டின்னு போயிருவாங்க. ஆனா இந்த சஹாபி சின்னஞ்சிறு வயசுலேயே தேடி போய் நபியவர்கள் சந்தித்த சஹாபாக்களை தேடி சென்று அவர்களிடமிருந்து மார்க்கத்தை படித்துக் கொண்டார். அதனால் அவருக்கு அந்த தகுதி. இப்படித்தான் சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் நமக்கு கல்வியை வைத்துத்தான் உயர்வு இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் என்ன சொல்றான், அவங்க 40 வயசுல கடந்துதான் இந்த மார்க்க பணியை செஞ்சாங்க. கல்வியை படிக்கிறதுக்கு வயசெல்லாம் கிடையாது. வகுர் ரப்பி ஜிதனி இல்மா, நபியே நீங்க சொல்லுங்கள், என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. கல்வி ஞானம் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும், அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த வயசு என்ன, மௌத்தா போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம என்ன செய்யலாம், கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வயசே கிடையாது. கல்வியை பொறுத்தவரை யாரெல்லாம் எனக்கு கல்வியை அதிகப்படுத்து, ஜிதனி இல்மா, கல்வியை அதிகப்படுத்து என்று அல்லாவிடத்துல நம்ம கேட்கணும். அன்பான சகோதரர்களே, இது போன்று கல்விக்கு நிறைய சிறப்புகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வகுப்பு இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு வளமையாக ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நடைபெறும். இன்றைக்கு நம்ம கல்வியுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலை எடுத்துக்கொண்டு, முக்கியமான நூல், கபூர்ல நம்மளை பத்தி நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல வானவர்கள், நம்மளை அடக்கம் பண்ணியுடன் நம்ம இடத்துல என்ன கேட்பாங்க, உன் இறைவன் யார், உன் தூதர் யார், உன் மார்க்கம் என்ன, இது போன்ற அடிப்படையான கேள்விகளுக்குரிய விளக்கங்களை நாம் அறிந்து கொள்வோம். குறிப்பாக சலாசத்துல் உசுல் வ அதில்லத்துஹா, மூன்று அடிப்படைகள் மற்றும் அவற்றின் ஆதாரங்கள் என்ற ஒரு நூலை முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் தொகுத்தார்கள். அரபு நாட்டிலே ஷிர்கை எல்லாம் அழித்து மிகப்பெரிய தியாகத்தை செய்து ஒரு போராடி இந்த தௌஹீத் என்ற ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறந்த ஒரு அறிஞர் தௌஹீத் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் தொகுத்த அந்த ஒரு சிறிய நூலை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் பாடத்துல வைப்போம். அது ஒரு பயான் மாதிரி இல்லாம உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் விஷயத்தை தெரிந்து அறிந்து கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள சகோதரர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம பயன்பெறலாமா இன்ஷா அல்லாஹ். சுபஹான அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்.